தேவனுடைய கிருபை இரக்கங்கள் நம் ஒவ்வொருவர் மேலும் இருக்கிறது. நானும் தேவனுக்கும் தேவனுடைய சபைக்கும் நன்றியுடையவனாக இருக்கிறேன். வார்த்தைக்கு என்னோடு திருப்புங்கள். புலம்பலின் புஸ்தகம் எரேமியாவுக்கு அடுத்த புஸ்தகம் புலம்பல். மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வசனங்கள். புலம்பல் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று வசனங்கள். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். உமது உண்மை பெரிதாயிருக்கிறது. தமிழ் மொழிபெயர்ப்பில் ஒரு புது மொழிபெயர்ப்பு பைபிளை நான் வாசிக்கிறேன். தமிழ் காமன் டிரான்ஸ்லேஷன் போட்டிருக்கும், பொது மொழிபெயர்ப்பு. அதில் ஆண்டவரின் பேரன்பு முடிவு பெறவில்லை, அவரது இரக்கம் தீர்ந்து போகவில்லை. காலைதோறும் அவை புதுப்பிக்கப்படுகின்றன. நீர் பெரிதும் நம்பிக்கைக்குரியவர். அருமையான சகோதர சகோதரிகளே, நம்முடைய இருதயம் சோர்ந்து போய்விடுகிறது. உன்னதமான வெற்றி வாழ்க்கையை சபையிலே கேட்கிறோம், நாம் அப்படி இல்லையே என்று நாம் சோர்ந்து போகிறோம். எவ்வளவோ லக்கை நியமித்து நாம் ஒன்றை அடைய விரும்புகிறோம், பாவத்தை ஜெயிக்க விரும்புகிறோம். ஆனால் அங்கே ஒரு தோல்வி. நாம் எதிர்பார்த்த வெற்றி நமக்கு தூரமாகவே இருக்கிறது, சமீபமாக இல்லை. இந்த தீர்க்கதரிசியும் தன்னுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஜனங்களை நடத்தின வாழ்க்கையிலும் அவன் போனபோது அவனுக்கு தேவன் சொன்ன வார்த்தையே தான். உங்களுக்கு ஆறுதல் தேறுதல் சொல்லும்படிக்கு என்னுடைய இருதயத்தில் இருக்கிற வார்த்தையும் இதுதான். நாம் தோற்று போனவர்களாக இருக்கலாம். கடந்த காலத்தை நாம் பின்னிட்டு பார்க்கும்போது நமக்கு ஒன்றுமே இல்லை. ஆனாலும் ஆண்டவருடைய நாமத்திலே உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரின் பேரன்பு முடிவு பெறவில்லை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருக்கிறதும் சுத்த கிருபையே. அவருடைய அன்பு முடிந்து போயிருக்குமானால், அவருடைய இரக்கம் முடிந்து போயிருக்குமானால் நாம் நிர்மூலமாகி இருப்போம், அழிக்கப்பட்டிருப்போம், நரகத்திலே இருப்போம். நாம் உயிரோடு இருக்கிறோம், அவருடைய கரம் நம்மை தாங்கிக் கொண்டிருக்கிறது. காரணம், அவர் நம்பிக்கைக்கு உரியவராயிருக்கிறார். இந்த உலகத்தில் யாரையும் நம்ப முடியாது. நாசியிலே சுவாசமுள்ள எந்த மனுஷரையும் நம்ப முடியாது. பெற்ற பிள்ளைகளே நம்மை ஏமாற்றும். இந்த வேத புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை எழுதியிருக்கு, அதை படித்தபோது அதிர்ச்சி அடைந்தேன். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை சமைத்து சாப்பிடுவீர்கள், ஒரு தீர்க்கதரிசி சொல்கிறான். தாயன்பு பெருசுன்னு சொல்கிறோம், ஆனால் தான் பெற்ற பிள்ளையை பசியின் நிமித்தம், அந்த உபத்திரவத்தின் நிமித்தம் தான் பெற்ற பிள்ளையையே ஒரு தாய் சமைத்து சாப்பிடக்கூடிய அவல நிலை வரும். எப்படிப்பட்ட மனித அன்பும் நம்பிக்கை இல்லாதது. ஆனால் தேவனுடைய பேரன்பு, இந்த தீர்க்கதரிசி சொல்லுகிறான், உம்முடைய இரக்கத்துக்கு முடிவில்லை, உம்முடைய அன்பு தீர்ந்து போகவில்லை, நீர் நம்பிக்கைக்கு உரியவர். நான் இந்த பூமியிலே நான் பார்க்கிற யாரையும் நம்ப முடியாது, ஆனால் உம்மை நான் நம்ப முடியும், நீர் உண்மையுள்ளவர். அருமையான சகோதர சகோதரிகளே, அவர் எவ்வளவு தூரத்துக்கு உண்மையுள்ளவர்னு சொன்னால், ஒருவேளை நான் தோற்று போயிருந்தால், நான் பின்மாற்றம் அடைந்திருந்தால், ஆதியில் கொண்ட அன்பை விட்டு நான் விலகியிருந்தால், காலை தோறும் அவர் நமக்கு கிருபையையும் இரக்கத்தையும் கொடுத்து, சரி நேற்று வரைக்கும் நீ சரியில்லை, உன்னை அழிச்சு போடலாம்னு தான் இருந்தேன், ஆனால் உன் மேலே இரக்கமாக இருக்கிறேன். இன்றைக்கு உனக்கு புதிய ஒரு இன்ஸ்டால்மெண்ட், உன்மேலே நான் கொஞ்சம் தயவாக இருக்க போகிறேன், உன்மேலே பொறுமையாக இருக்க போகிறேன். இன்றைக்கு நான் உனக்கு புதிய கிருபையையும் புதிய இரக்கத்தையும் உதவியையும் ஒத்தாசையையும் பொறுமையையும் காண்பிக்க போகிறேன். தேவன் நல்லவர். 103வது சங்கீதத்துக்கு திருப்புங்க. சங்கீதம் 103 8:9-10 சங்கீதம் 103:8-9-10 கர்த்தர் உருக்கமும் இரக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் எப்பொழுதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொண்டிருக்கிறார். அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். அருமையான சகோதர சகோதரிகளே, கடந்த காலத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த ஒரு வருஷத்தை யோசித்து பாருங்க. உங்களுடைய அக்கிரமத்துக்கு தக்க அவர் உங்களை நடத்தியிருந்தால், நீதி அக்கிரமத்துக்கு சரி கட்டியிருந்தால் நாம் என்னவாயிருப்போம்? அவர் உண்மையுள்ளவர், அவர் நம்பத்தகுந்தவர். ஒவ்வொரு நாளும் அவர் கிருபையை கொடுத்து இரக்கத்தை காண்பித்து இப்ப திரும்பிடுவான், இப்ப சரியாயிருவான், இன்றைக்கு மனம் திரும்பி விடுவான், இன்றைக்கு குணப்பட்டு விடுவான் என்றுதான் அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு புது இரக்கங்களையும் கிருபைகளையும் கொடுக்கிறார். அவர் நல்லவர். தாயை கூட நம்ப முடியாது, அவரை நம்பலாம். அல்லேலூயா. அவர் நல்ல தகப்பன். இந்த சங்கீதக்காரன் சொல்றத பாருங்க. 103வது சங்கீதம் 13:14 பாருங்க. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எப்படி இறங்குகிறார், எப்படி அவர் நல்ல தகப்பனாக இருக்கிறார்? அன்றாட ஆகாரம் கொடுக்கிறதுனால அல்ல, மட்டுமல்ல வியாதியிலிருந்து காப்பாற்றுகிறதுனால் மட்டுமல்ல, நாம் சாகாமல் இருப்பதனால் மட்டுமல்ல. அடுத்த வசனம், நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். இதுதான் எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது. நான் யாருங்கிறது எனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னை உண்டாக்குன கர்த்தருக்கு நான் யார் என்று அவருக்கு தெரியும். நான் யார்? மண். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? வீழ்ச்சியுற்ற மனுஷன். எனக்குள்ளே கர்த்தருடைய ஆவி வந்து நான் ஜீவ ஆத்மாவாகி தேவனோடு ஏதேன் தோட்டத்திலே உலாவி சஞ்சரித்து கொண்டிருந்த நான் இப்பொழுது அந்த இணைப்பை இழந்து துண்டிக்கப்பட்டு ஆவியற்றவனாகி வீழ்ச்சியுற்றவனாகி மண்ணாயிருக்கிற மனுஷன் என்பதை அவர் அறிவார். மண் என்று அவர் என்னை அறிவார். ஆகையினால்தான் நான் திரும்ப திரும்ப அவருக்கு முன்பாக போய் நிற்க முடியும். தேவனே, இன்றைக்கு என்மேல் பொறுமையாயிரும், இன்றைக்கு என்மேல் இரக்கமாயிரும், நான் குணப்படுவேன். உம்முடைய கிருபையை இன்றைக்கு நான் விருதாவாய் பெறமாட்டேன், பிரயோஜனப்படுத்திக் கொள்வேன். ஏன் நாம் அப்படி இப்பொழுது தேவனை கிட்டிச் சேரக்கூடாது? தேவன் நல்லவர், நல்ல தகப்பன். பொல்லாத தகப்பன்மார் நாம் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க அறிந்திருக்கும் பொழுது நம்மை பாவத்திலிருந்து ரட்சிக்க அவர் விரும்புகிறார், அவர் சித்தம் கொண்டுள்ளார். முற்றுமுடிய ரட்சிக்க அவர் விரும்புகிறார். எனக்கு இது எதை உற்சாகத்தை கொடுக்குதுன்னு சொன்னால், ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவரே இன்றைக்கு உமக்கு முன் உமக்கு பயந்து உம்முடைய கிருபையை பெற்று பாவம் செய்யாமல் வாழ முடியும். அது மாத்திரம் இல்லை, நான் மண்ணுன்னு எனக்கு தெரியுது, எனக்கு தெரியுதோ இல்லையோ உமக்கு தெரியுது. அப்படின்னா வீழ்ச்சியுற்ற நிலைக்கு அடையாளம் என்ன தெரியுமா? மண் என்று நினைவு கூறுகிறார். மண் அப்படின்னு சொன்னால், நான் ஆவியற்றவன், தேவனற்றவன், வீழ்ச்சியுற்றவன், நான் வணங்கா கழுத்துள்ள மனுஷன். கர்த்தர் நான் மண்ணென்று அறிவாருங்கிறத கன்கார்டன்ஸில் ஒப்பிட்டு பார்த்து பல வசனங்களை தியானித்தேன். தேவனே சொல்கிறார், நம்மளே அநேகருக்கு நாம் யாருன்னு தான் தெரியல, நாம் நல்லா தான் இருக்கிறோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். நான் பார்க்குறேன், இப்போ ஒரு பிரதர்கிட்ட போய் கொஞ்சம் நீங்கள் பெருமையாயிட்டீங்கன்னு நினைக்கிறேன் பிரதர், இப்போ நம்ம கேட்டது போல் பணம் வந்துருச்சு, வசதி வந்துருச்சு, நீங்கள் பெருமையாக இருந்துட்டீங்க பிரதர் அப்படின்னு ஒரு பிரதர்கிட்ட போய் பேசினேன்னு சொன்னால் அவர் ஒத்துக்கிறாரா? இல்லை பிரதர், நான் எப்பயும் போல தான் இருக்கிறேன், உங்களுக்கு தெரியாதா அப்படின்பாரு. பொருளாசை நமக்கு இன்னும் விட்டு போகலை, நான் சுயநலக்காரனாக இருக்கிறேன், நான் பெருமைக்காரனாக இருக்கிறேன் அப்படிங்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது, ஆனால் தேவனுக்கு தெரிகிறது. பாருங்க, வார்த்தையை பாருங்க, ஏசாயாவின் புஸ்தகம் 48 8 48 பாருங்க, நீ கேள்விப்படவும் இல்லை அறியவும் இல்லை, ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. இதான் முக்கியம், நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும். ஏசாயா 48:8 பின்பகுதி, நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கற்பன் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். திரும்பவும் ஆண்டவர் நம்மளை உண்டாக்கின கர்த்தர், கர்த்தர் கடவுள் சிருஷ்டி கர்த்தா, உனக்கு தெரியுதோ இல்லையோ, எனக்கு தெரியுது, நீ தாயின் கற்பத்திலிருந்தே மீறுகிறவன். இந்த தமிழ் மொழிபெயர்ப்பில் இது எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? ரொம்ப உணர்த்துதலாக எழுதியிருக்கு. நீ ஏமாற்று பேர் வழி கருப்பையிலிருந்தே கலகக்காரன் என்று பெயர் பெற்றவன், இதை நான் உறுதியாய் அறிவேன். உங்களுக்கு ஆறுதலா இல்லையா? சம்பூர்ண ஆறுதலா இருக்கு எனக்கு. தேவன் என்னை யார் என்று அறிவார். நான் தாயின் கற்பத்திலிருந்து வந்த நாள் முதல் மீறுகிறவன். நம்மளே அநேகம் பேர் பொருளாசை, பொருளாசையெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு பிரதர், ஒரு காலத்தில் நான் பொருளாசைக்காரனாக இருந்தேன், ஆனால் இப்போ நான் சரியாயிட்டேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுமா, சமீபத்தில் தேவன் எனக்கு உணர்த்தினது, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், வேலையை விட்டுட்டேன்னு சந்தோஷமாக என் மனைவிகிட்ட சொல்கிறேன், எனக்கு ஃப்ரீடம், நான் இனிமே நினச்ச இடத்துக்கு போகலாம், இந்த பாண்டிச்சேரியிலேயே தொத்திக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை அப்படின்னு நெஞ்ச நிமித்திக்கிட்டு இருக்கிறேன். மறுநாள் என்னை மேலதிகாரி கூப்பிட்டு, மயக்க டாக்டர் எங்களுக்கு கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, உங்களுடைய ரெசிக்னேஷனை அக்செப்ட் பண்ண முடியாது, உங்களுக்கு என்ன இப்போ இந்த ஊரில் இருக்க முடியாதுங்கிறீங்க, வெளியூருக்கு போகணுங்கிறீங்க, போங்க, வாரத்தில் 3 வேலை செய்யுங்க, ஆனால் முழு சம்பளமும் வாங்கிக்கங்க. சரின்னு தலையாட்டிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து கட்டில் படுத்தா, பிரபாகர் பொருளாசை எவ்வளவு ஒன்றையும் தொத்திக்கிட்டு இருக்குன்னு பாத்தியா, வேலையை ரிசைன் பண்ணிட்டேன்னு சொல்கிற, 3 வேலை செஞ்சால் போதுங்கிற, 3 கான்ட்ராக்ட் முடிகிற வரைக்கும் வேலை பாருங்கள், அந்த 3 வேற ஒரு ஆளை பார்த்துக்கிறோம்னு சொன்னேன்னே ரொம்ப சந்தோஷமாக தலையாடிட்டு வந்துட்டே, பொருளாசைக்காரன் நீ. ஆமாண்டவரே, நான் மண்ணென்று நீர் அறிவீர். உங்களுக்கு தெரியுமா, இந்த பொருளாசைங்கிறது நான் இருக்கிற வரைக்கும் இருக்கும். இது என்னுடைய ஸ்பெஷல் டாக்டர் இல்லை, வேத வார்த்தையிலிருந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். 2 திருப்புங்க, 2 Timothy 3:2 கடைசி நாட்கள் கொடிய காலங்களாக இருக்கும்னு சொல்லி எழுதிட்டு, 3 Timothy 3:2 எப்படி எனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும், அப்படின்னா நான் எனது அப்படிங்கிற சுயநலம். ஆண்டவர் என்னோட எப்படி பேசினார் தெரியுமா, நான் உன்னை இருக்கிற வரைக்கும் பணமும் உன்னை ஒட்டிக்கிட்டு தான் இருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் பணத்தை நான் கையாளும் வரைக்கும் பண ஆசை என்னிடத்திலே இருந்து கொண்டு தான் இருக்கும், நான் இருக்கிற வரைக்கும் செல்ஃப் இருக்கிற வரைக்கும் செல்ஃபிஷ்னஸ் இருக்கும், செல்ஃபிஷ்னஸ் இருக்கிற வரைக்கும் பொருளாசையும் லவ் ஆஃப் மணியும் தான் இருக்கும். ஜாக்கிரதையா இருந்தாரு. ஆமாண்டவரே, நேர்மையா ஒத்துக்கிட்டேன், நான் பொருளாசைக்காரன், நான் யாரையும் கையை நீட்ட மாட்டேன். என் பொண்டாட்டிய கையை நீட்டி பொருளாசையா இருக்கிற நீ என்னை இன்னும் 60 வயசுலையும் சம்பாதிக்க சொல்ற, நீ பொருளாசைக்காரி இல்ல. நான் தான் பொருளாசைக்காரன், நான் தான் பொருளாசைக்காரன், என் பொண்டாட்டி இல்ல. எந்த சகோதரனையும் நான் கை நீட்ட மாட்டேன், நான் தான் பொருளாசைக்காரன். நான் மண் என்று எனக்கு தெரிய மாட்டேங்குது, தேவன் அறிவார். ஆகையினால என் மேல பொறுமையா இருக்கிறார், என்னை ரட்சிக்க சித்தம் கொண்டு இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் இயேசுவை போல் இன்னும் மாறலங்கிறதுக்காக ஒவ்வொரு நாளும் எனக்கு புது கிருபையை, புது இரக்கங்களை கொடுக்கிறார். எவ்வளவாய் நான் இயேசுவை போல் இல்லாமல் இருக்கிறேன்! அருமையான சகோதர சகோதரிகளே, உற்சாகமடையுங்கள். தேவன் உங்கள் மேல் இரக்கமாயிருக்கிறார். உங்களுடைய அக்கிரமத்துக்கு தக்க உங்களை நடத்தி இருந்தால் நீங்கள் எப்பயோ அழிந்து போயிருப்பீங்க. நீங்க இப்ப சபையில் உட்கார்ந்துருக்கிறீங்க. உங்களுடைய எல்லா தோல்விகளின் நிமித்தமும் வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் நல்ல குடும்பத்தை, நல்ல சபையை கட்டுவது எப்படி போய் கேட்போம்னு சொல்லி வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. அது எதை நிரூபிக்குதுன்னா, தேவன் உங்கள் மேல் கிருபையாகவும் இரக்கமாகவும் இருக்கிறார். நான் சொல்கிறேன், ஒவ்வொரு நாளும் நான் காலையில் எழும்பி நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறேனே, நான் இப்போ உயிரோடு இருக்கிறேன் ஆண்டவரே, அது எதை நிரூபிக்குது? நான் நிர்மூலமாகவில்லை, நான் மறிக்கவில்லை, தேவன் என் மேல் பொறுமையாக இருந்து இன்னொரு நாளை கொட்டி கொடுக்கிறார். இப்போ உனக்கு புது கிருபை, புது இரக்கம், நீ என்னை போல் மாற உனக்கு அவகாசம், நீ பயன்படுத்திக்கொள் அப்படின்னு எனக்கு கிருபையாய் இரக்கமாய் ஒரு நாளை கூட்டி கொடுத்துருக்கிறார். நாம் எவ்வளவு நன்றி உடையவர்களாக இருக்கணும். நம்மிலே அநேகம் பேர் நாம் தாழ்மையாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம், நாம் கேட்டமே அநேகம் பேர் பின்வாங்கி போகிறாங்க, சபையை விட்டு போயிடுறாங்க, நன்றி இல்லாமல் போயிடுறாங்க. பெருமைதான் சகரியா புனன் தீர்க்கமாய் சொன்னாரே, அதை நானும் கூட தியானித்தேன். காலையில் இந்த வார்த்தையை எடுத்தேன். உபாகமம் 3 முறை சொல்லப்பட்டு பாருங்க. உபாகமம் 9 அதிகாரம் தேவன் தெரிந்து கொண்ட இஸ்ரேல் ஜனந்தான். ஆனா அவர்களை பார்த்து அவர் சொல்றார் 4 வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உனக்கு முன்பாக துரத்துகையில், அதாவது நான் உன்னை ரட்சிக்கையில் கானான் தேசத்தில் நீ பிரவேசிக்கையில், நீ உன் இருதயத்திலே என் நீதி நிமித்தம் இந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் என்னை அழைத்து வந்தார் என்று சொல்லாயாக. இதாங்க பிரச்சனை. நாம் ஒரு வெற்றி வாழ்க்கை ஏன் வாழ முடியாமல் இருக்கிறோம்? வெற்றி கிடைத்தால் அது என்னுடையதுன்னு நினைக்கிறோம். நான் நீதி அடைந்தால் நான் நீதிமான்னு சொல்றோம். ஆனா தேவன் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டது நிமித்தம், உன் நீதி நிமித்தம் அல்ல, நீ நான் தெரிந்து கொண்ட பாத்திரம், அதனால தான் நீ நீதிமானாக இருக்கிறாய். ஏன்னா நான் உனக்கு கிருபையை கொடுத்தேன், இரக்கம் காண்பித்தேன், நீ நீதிமானாக இருக்கிறாய். அடுத்த வசனம் உபாகமம் 9:5, உன் நீதி நிமித்தம் உன் இருதயத்தினுடைய உத்தமத்தின் நிமித்தமும் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிக்கும்படி பிரவேசிப்பதில்லை. உன்னுடைய பலத்தினாலே நீ நீதியை அடைய முடியாது. நீ தாயின் கற்பத்திலிருந்து மீறினவன், உனக்கு வணங்கா கழுத்து உண்டு, நீ சுயநலக்காரன், பொருளாசைக்காரன். ஆனால் ஒரே ஒருத்தரை தான் நம்பலாம். அந்த நம்புகிற அவரை நான் பற்றி கொண்டால், விசுவாசித்தால், ஆண்டவரே நீர் தெரிந்து கொண்ட பாத்திரம், உன் நாமத்தின் நிமித்தம் என்னை ரட்சியும். இங்கே அப்படிதான் சொல்லுவார், உன் நீதி நிமித்தம் அல்ல, உன்னை நான் ஆசீர்வதிக்கிறது என் நாமத்து நிமித்தம்தான். 3வது முறையும் 6வது வசனத்தை சொல்றார், ஆகையால் உன் நீதி நிமித்தம் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு அந்த நல்ல தேசத்தை சுதந்திரித்து கொடார். இதுதான் கிளைமேக்ஸ். 6வது வசனம் கடைசி வார்த்தை, நீ வணங்கா கழுத்துள்ள ஜனம். அருமையான சகோதரனே சகோதரியே, வெற்றி வாழ்க்கையின் ரகசியம் இதுதான். நல்ல குடும்பம் நல்ல சபையின் முகாந்திரம் இதுதான். நான் வணங்கா கழுத்துள்ள மனுஷன், உம்முடைய கிருபை இரக்கம் என்மேல் இல்லாவிட்டால் நான் எந்த நீதியையும் செய்ய முடியாது. எவ்வளவு சீக்கிரம் நாம் நம்மை உயர்த்தி விடுகிறோம், பெருமை அடைந்து விடுகிறோம். யோபுவின் புஸ்தகத்தை நான் இப்பொழுது அடிக்கடி தியானிக்கிறேன். உங்களுக்கு எப்பயெல்லாம் கஷ்டம் வருதோ, எப்பயெல்லாம் நீங்கள் யாருக்குமே நடக்காதது எனக்கு நடக்குதுன்னு நினைக்கிறீங்களோ, யாராருக்கோ வியாதி வருது ஆனால் இந்த வியாதி யாருக்குமே வரலையா, எனக்கு தான் வந்துருச்சு. எல்லாருக்கும் தான் பிள்ளைகளுக்கு என்னென்னமோ நடக்குது, ஆனால் என் பிள்ளைக்கு நடக்கிறது யாருக்கும் நடக்கலை. விசேஷமாக எனக்கு இப்படி ஒன்று என் குடும்பத்தில் நடக்குது, ஐயோ விசேஷமாக இப்படி ஒரு சபையில் நடக்குது. ஏன் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிங்களா? யோபு ஏன் சிக்ஷிக்கப்பட்டான், ஏன் அவன் நீதிமானாயிருந்தும் அவனுக்கு பேர் இழப்பு வந்தது? இதே கேள்விதான் உங்களுக்கும் எனக்கும் உண்டு. ஆனால் பதில் ஒரு தீர்க்கதரிசி சொல். இந்த யோபுவின் புஸ்தகத்தில் யோபு பேசுகிறதையும் நாம் கேட்கலாம், மூணு பேர் பேசுனதையும் கேட்கலாம். தேவன் கடைசியில் தீர்ப்பு சொன்னதும் நமக்கு தெரியும். யோபு பேசினது போல் நீங்கள் பேசலைன்ட்டார். அப்படின்னா எனக்கு என்ன ஆறுதல்னு சொன்னால், அவன் தன்னுடைய இழப்பில் தன்னுடைய கஷ்டத்தில் அவன் எவ்வளவு பேசியிருந்தாலும் அவன் சரியாய் பேசினான் என்று தான் தேவன் சொல்லுகிறார். ஏனென்றால் யோபு மண் என்று அவர் அறிவார். எனக்கு உற்சாகத்தை கொடுக்குது இது, துள்ளி குதிக்கணும் போல இருக்கு. என் கஷ்டத்திலே, என் பிரச்சனையிலே, என் பாடிலே, என் நிந்தை அவமானத்திலே நான் தேவனோடு என்னமும் பேசலாம், அவரோடு வழக்காடலாம், முறையிடலாம். ஏன்னா அவர் என்னை மண் என்று அறிவார். இந்த கஷ்டத்தில் அவன் அப்படித்தான் புலம்புவான், சி விசுவாசம் இல்லையே அப்படின்னு அவர் என்னை ஒதுக்கி தள்ள மாட்டார். சின்ன பிள்ளை பாவம் கஷ்டப்படுது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி ஒரு காயப்பட்ட வியாதியில் இருக்கிற பிள்ளைய நாம தடவி கொடுக்கறது போல கஷ்டப்படுறான். தேவன் நம்மை குற்றம் கண்டுபிடிக்க மாட்டார். யோபுவை அவர் குற்றம் கண்டுபிடிக்கவே இல்லை. உன் பாட்டில் உன் கஷ்டத்தில் நீ அப்படித்தான் பேசுவேன்னு எனக்கு தெரியும், நீ சரியாக தான் பேசின. ஆனால் எலிகு என்கிற ஒரு தீர்க்கதரிசி யோபுவுக்கு புத்தி சொன்னான். அவனை நாம் அதிகம் தியானிக்கிறதில்லை, நான் அதிகமாக தியானிப்பேன். எனக்கு கஷ்டம் வரும்பொழுதெல்லாம் யோபு கிட்ட பேசுறது போல தேவன் சுழல் காற்றில் இருந்தெல்லாம் என்கிட்ட பேச மாட்டார். நான் அவ்வளோ பெரிய மனுஷன் இல்லை, அவ்வளவு நீதிமானும் இல்லை. ஆனால் எலிகு தீர்க்கதரிசி மாதிரி எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதற்கு நல்ல சபை இருக்கிறது, சகோதர ஐக்கியம் இருக்கிறது. எலிகு போன்ற தீர்க்க தரிசிகள் என்னோடு பேச முடியும், அவர்களுடைய பேச்சு வேதத்திலே ரெக்கார்டாகி இருக்கிறது. யோபுவின் புஸ்தகம் 33 அதிகாரம். இதுவும் 14 வசனத்தில் அந்த பொதுவான தமிழ் மயல்வேற்பில் எப்படி எழுதியிருக்கு தெரியுமா? 14 வசனம், தேவன் ஒரு விசை சொல்லியிருக்கிற காரியத்தை இரண்டாம் விசை பார்த்து திருத்துகிறவர் அல்லவே, காட் ஸ்பீக்ஸ் ஒன்ஸ் ஆர் ட்வைஸ்ன்னு எழுதியிருக்கு. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பில் தான் ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு, இறைவன் முதலில் ஒரு வகையில் இயம்புகின்றார், இரண்டாவது வேறு வகையில் விளம்புகின்றார், அதை யாரும் உணர்வதில்லை. யோபுவுக்கு ஏன் கஷ்டம் வந்தது, ஏன் அந்த பெரிய இழப்பை அனுமதித்தார்? உங்களுக்கும் எனக்கும் சின்ன விஷயத்தில் கூட நடந்தாலும் ஏன் நமக்கு 10 லட்சம் ஏன் நஷ்டம் அடைஞ்சோம், ஏன் திடீர்னு கேன்சர் வியாதியால் பெட்டில் படுக்கிறோம்? யோபு சொல்றார், தேவன் விதவிதமாய் ஒவ்வொருவரையும் நடத்துகிறார். சில பேருக்கு பேசுவார், பகல் வேளையில் பேசுவார், எழுதியிருக்காங்க, உணர்கிறதில்லை. உடனே ராத்திரியில் தூக்கத்தில் சில சமயம் கனவுகளிலே பேசுவார், உணர்த்துவார். அதையும் நாம் அசட்டை செய்வோம். இப்படி விதவிதமாய் நடத்தி ஒரு நாளில் திடீர்னு பெரிய நஷ்டத்தை கூட உண்டாக்குவார். ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும், அல்லது ஒரு வியாதி வரும், பெரிய பண நஷ்டம் ஏற்படும். நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கை துரோகம் செய்வார்கள், சிலர் உங்களை ஏமாற்றுவார்கள். என்ன நடந்தாலும் தேவன் ஏன் இதை செய்கிறார் என்று சொல்கிறார். 17 யோபு 34:17 தீர்க்கதரிசியின் வார்த்தை. மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். மனுஷருடைய பெருமை அடங்கவும் செய்கிறார். என்னை அறியாமலே நான் என்னுடைய வளர்ச்சி நிமித்தம், என்னுடைய ஆசீர்வாதத்தின் நிமித்தம், தேவன் என்னை ஆசீர்வதித்த நிமித்தம் நான் பெருமை அடையும் பொழுது அவர் இப்படி காரியங்களை நடத்துவார். அப்போ போய்கிட்டு ஏன் இப்படி எனக்கு நடந்ததுன்னு சொல்லி யோபுவை போல நாம் வழக்காட வேண்டாம். இப்போ எலிகு நமக்கு புத்தி சொல்லிட்டார். உங்களுக்கு தெரியுமா, தேவன் முதன் முதல்ல வாயை திறந்து யோபுகிட்ட பேசினது என்ன தெரியுமா? ஆலோசனையை அசட்டை செய்கிற இவன் யார்? மூணு பேரை குறித்து நீ சரியா பேசலன்னு சொல்லிட்டாரு. யோபுவையும் அவர் முகமுகமாய் கடிந்து கொண்டார். ஆனா ரெண்டுக்கும் நடுவில் ஒரு தீர்க்கதரிசி தேவனுடைய பாரிசத்திலே பேசினான். தேவன் யோபுவை பார்த்து ஆலோசனையை அசட்டை செய்கிறவன் நீ யார் அப்படின்னா, தீர்க்கதரிசி என் நாமத்திலே பேசுகிறான், யோபுவே உன் விபச்சாரத்து நிமித்தம் உனக்கு இப்பொழுது தண்டனை இல்லை, நீ பொருளாசை நிமித்தம் உனக்கு தண்டனை இல்லை, நீ நீதிமான் தான், உன் பெருமை நிமித்தம் நான் இதை செய்திருக்கிறேன் என்று ஏன் உணரக்கூடாது? கேட்கிறதற்கு காதுள்ள மனுஷர்களாக இருந்தால் நாம் கேட்போம். என்னுடைய நேர்மையான சாட்சி, சில சமயம் காலையில் எழும்புன உடனே நான் சொன்னது போல எனக்கு ஏற்பட்டிருக்கிற அவமானம், நிந்தை, வேலை ஸ்தலத்திலேயோ வீட்டிலேயோ சபையிலேயோ காலையில் எழும்புன உடனே நாம் இப்போ கேட்டது போல தேவனோடு பேசணும், இயேசுவோடு உறவாடுங்கன்னா, ஆண்டவரே எனக்கு ஏன் இது நடந்திருக்கு, தூங்குற வரைக்கும் உன்னை யோசித்துக்கிட்டு இருந்தேன், முழிச்ச உடனே அந்த விஷயம்தான் எனக்கு ஞாபகம் வருது. ஏன்? நீ எவ்வளவு பெருமையாக இருந்திருக்கிறாய் உணர்த்துவார். நீ ரொம்ப வளர்ந்த மனுஷன் நினச்சிக்கிட்ட, உன்னை யாரும் ஏமாற்ற முடியாதுன்னு நினச்சிக்கிட்ட, ஆகையினால ஒருவர் உன்னை ஏமாற்றும்படிக்கு அனுமதித்தேன். இப்போ நான் சந்தோஷமான மனுஷன், என்னுடைய இருதயத்தில் எந்த கசப்பும் இல்லை, ஏமாற்றினவர்களை ஆசீர்வதித்திருக்கிறேன், மன்னித்திருக்கிறேன், என் மனசாட்சி சுத்தமாக இருக்கிறது, தேவன் என்னோடு இருக்கிறாருங்கிற நிச்சயம் இருக்கிறது. அது மாத்திரம் அல்ல, தேவன் நம்பிக்கைக்குரியவர். இந்த உலகத்தில் என்னை சுற்றி உள்ளவர்களெல்லாம் தோற்று போனாலும், என்னை கைவிட்டாலும், என் மனைவி ஒருவேளை என்னை புரியாமல் என்னை குற்றப்படுத்தினாலும், யோபுவின் மனைவியைப் போல என் மனைவி என்னையா பேசிக்கிட்டு இருக்கிற, தேவனை தூஷித்து சா, மனைவி என்னை உற்சாகப்படுத்தாவிட்டாலும், காலையில் எழுமுன்னொடனே என் பாரத்தோடு ஆண்டவரோடு பேசினேன்னு சொன்னால் என் பெருமையை உணர்த்துகிறார், என் பொருளாசையை எனக்கு சுட்டி காண்பிக்கிறார், நான் இயேசுவை போல் இல்லாததை உணர்த்தி என்னை ரட்சிக்கிறார். தேவனுடைய இரக்கம் கிருபை பெரியது, அது தீர்ந்து போகவில்லை, அதற்கு முடிவே இல்லை. ஒவ்வொரு நாளும் உயிரோடு இருக்கும்போது தேவனே நீர் நல்லவர், தகப்பன் என்னை மண்ணென்று நினைவு கூறுகிறீர், நான் ரட்சிக்க என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். அப்படி ஒப்புக் கொடுப்போம், தேவன் நம்மோடு இருப்பார். ஆமென்.